ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 19, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் ஆதி தர்மத்தை நீங்கள் மறந்துவிட்டதே அனைத்திலும் மிகப்பெரிய தவறாகும். நீங்கள் இப்பொழுது தவறு செய்வதிலிருந்து விடுபட வேண்டும். உங்கள் வீட்டையும் உங்கள் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். கேள்வி: இந்த நேரம் முடிவுக்கு வருகிறது என்பதை குழந்தைகளாகிய உங்களின் எந்த ஸ்திதி குறிப்பிடுகிறது? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் சதா நினைவு யாத்திரை செய்வதில் போதை கொண்டிருக்கும் பொழுதும், உங்கள் புத்தி அலைப்பாய்வது முடிவுக்கு வரும்போதும், உங்கள் வார்த்தைகளில் நினைவு சக்தி இருக்கும் பொழுதும், நீங்கள் முடிவற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருக்கும் பொழுதும், உங்கள் முன்னிலையில் மீண்டும் மீண்டும் சத்தியுக காட்சிகள் தோன்றும் பொழுதும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். விநாசத்திற்கு நீண்ட காலம் இல்லை. ஆகையால் உங்கள் நினைவு அட்டவணையை அதிகரியுங்கள். பாடல்: உங்களை கண்டதால் நாங்கள் முழு உலகையும் கண்டு கொண்டோம். பூமி வானம் அனைத்தும் எங்களுக்கே உரியதாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் சொர்க்கமென்ற உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். இந்த ஆஸ்தியை உங்களிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. இராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது ஆஸ்தியின் போதை மறைந்து விடுகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய உங்களிடம் உலக நாடகத்தின் இந்த ஞானம் உள்ளது. உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை ஒரு விளையாட்டு எனவும், அத்துடன் அதனை ஒரு நாடகம் எனவும் அழைக்கலாம். தந்தை உண்மையிலேயே வந்து உலக சக்கரத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிராமண குலத்தை சார்ந்தவர்களுக்கே அவர் விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் சொந்த பிறவிகளை பற்றி தெரியாது. எனவே நான் அதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். முன்னர் 8.4 மில்லியன் பிறவிகளை எடுத்த பின்னர் ஒரே ஒரு மனித பிறவியை எடுக்கின்றீர்கள் என்று கேள்விப்பட்டீர்கள். அது அவ்வாறில்லை. ஆத்மாக்கள் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருகிறார்கள். நீங்கள் முன்னர் ஆதி சனாதன தெய்வி தேவதா தர்மத்தைச் சேர்ந்த பூஜிக்க தகுதியுடைய ஆத்மாக்களாக இருந்தீர்கள் என்பதும், பின்னர் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள் என்பதும் உங்கள் புத்திகளில் உள்ளது. நினைவு கூறப்பட்டுள்ளது, நீங்கள் பூஜிக்க தகுதியுடையவர்களாக இருந்தீர்கள், பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். கடவுளையே அது குறிக்கிறது என மக்கள் நம்புகிறார்கள். அவரே பூஜிக்க தகுதியுடையவராகவும் பூஜிப்பவராகவும் ஆகின்றார் என்றும், அவை அனைத்தும் அவரது வடிவங்களே என்றும் மக்கள் நம்புகிறார்கள். எண்ணிக்கையற்ற கருத்துகளும் அபிப்பிராயங்களும் உள்ளன. நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்கள். நீங்கள் மாணவர்கள் என்றும், முதலில் நீங்கள் எதையும் அறிந்து கொள்ளவில்லை என்றும், ஆனால் கற்பதனால் நீங்கள் இப்பொழுது ஒரு பிரதான பரீட்சையில் சித்தி அடைகின்றீர்கள் என்றும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த மாணவர்களும் முதலில் எதனையும் அறியாதவர்களாகவே உள்ளார்கள். பின்னர் தங்கள் பரீட்சையில் சித்தி எழுதிய பின்னர் தாங்கள் சட்ட நிபுணர் ஆகுவதற்கான பரீட்சையில் சித்தியடைந்து உள்ளனர் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் கற்று சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள் என்பதையும், அதிலும் நீங்கள் உலக அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அங்கே ஒரே ஒரு தர்மமும் ஒரே ராஜ்யமும் மாத்திரமே உள்ளன. உங்கள் ராஜ்யத்தை உங்களிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. அங்கே நீங்கள் தூய்மையையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் அனைத்தும் உள்ளன. நீங்கள் பாடலை கேட்டீர்கள். அப்பாடல்களை நீங்கள் இயற்றவில்லை. அவை நாடகத்திற்கு ஏற்ப சந்தர்ப்பவசத்தால் குறிப்பிட்ட இந்நேரத்திற்காக இயற்றப்பட்டுள்ளது. மனிதர்களால் இயற்றப்பட்ட பாடல்களின் அர்த்தத்தை தந்தை உங்களுக்கு இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது அங்கே மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அதனை உங்களிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. அரைக்கல்பத்திற்கு நீங்கள் சந்தோஷ ஆஸ்தியை கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அரைக்கல்பத்திற்கு மேல் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். பின்னர் ராவணராஜ்யம் ஆரம்பமாகின்றது. தேவர்கள் எவ்வாறு பாவப்பாதையில் வீழ்கின்றார்கள் என்பதை காட்டுகின்ற விக்கிரகங்கள் ஆலயங்களில் உள்ளன. ஆடைகள் ஒரே மாதிரியானவை, பின்னர் அவை மாற்றமடைகின்றன. ஒவ்வொரு அரசரும் தனது சொந்த ஆடை, கிரீடம் போன்றவற்றை கொண்டிருக்கின்றார்கள். பிரம்மாவின் மூலம் ஷிவ் பாபாவிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளே, குழந்தைகளே என தந்தை கூறுகின்றார். குழந்தைகளே, உங்கள் சொந்த பிறவிகளை உங்களுக்கு தெரியாது. ஆத்மாக்களே இதனை கேட்கின்றனர். நான் ஓர் ஆத்மா, அன்றி ஓர் ஷரீரம் அல்ல. மனிதர்கள் அனைவரும் ஷரீர உணர்வில் இருப்பதனால் தங்கள் ஷரீரங்களின் பெயரின் பெருமையில் உள்ளார்கள். தாங்கள் ஆத்மாக்கள் என்பதை அவர்கள் முற்றிலும் அறிய மாட்டார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என்றும், பரமாத்மாவே ஒவ்வொரு ஆத்மாவும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் உலக அதிபதிகளான தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் சத்ரிய வம்சத்திற்குள் செல்கின்றீர்கள் என்ற இந்த ஞானம் இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 84 பிறவிகளின் கணக்கும் இருக்க வேண்டும். அனைவருமே 84 பிறவிகளை எடுப்பார்கள் என்றில்லை. ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக மேலிருந்து கீழே வருவதில்லை. எந்த சமயங்கள் வருகின்றன, எவ்வாறு வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். பழைய வரலாறு பின்னர் புதியதாக ஆகின்றது. இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமாகும். அங்கே அது தூய்மையான உலகமாகும். பின்னர் மற்ற சமயங்கள் வருகின்றன. இங்கே இந்த கர்மக்ஷேத்திரத்தில் ஒரே ஒரு நாடகமே உள்ளது. 4 பிரதான சமயங்கள் உள்ளன. தந்தை இந்த சங்கமயுகத்தில் பிரம்மாவின் சமுதாயத்தை ஸ்தாபிப்பதற்காக வருகின்றார். அவர்களும் பல்வகை ரூபத்தை உருவாக்கி உள்ளார்கள். ஆனால் அதில் ஒரு தவறு உள்ளது. தந்தை வந்து உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்தி நீங்கள் தவறு செய்வதிலிருந்து உங்களை விடுவிக்கின்றார். தந்தை பிறவி எடுப்பதற்கென தனக்கென ஒரு ஷரீரத்தை கொண்டிருப்பதோ அல்லது அவர் தவறுகள் செய்வதோ இல்லை. அவர் ஒரு குறுகிய காலத்திற்கு இங்கே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு அமைதி தாமத்திற்கும் உங்கள் வீட்டிற்குமான பாதையை காட்டுவதற்காக இவரின் ரதத்தில் பிரவேசிக்கின்றார். அவர் உங்களுக்கு பாதையை மாத்திரம் காட்டவில்லை, அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையையும் கொடுக்கின்றார். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் வீட்டிற்கு சென்று பின்னர் வந்து உங்கள் சந்தோஷ பாகங்களை நடிக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய எங்கள் ஆதி தர்மம் அமைதி என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இந்த துன்ப உலகில் எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். நீங்கள் பிறருக்கும் விளங்கப்படுத்துகின்றீர்கள். நாளடைவில் அனைவருமே தொடர்ந்தும் இங்கே வருவார்கள். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, அதன் ஆயுட்காலம் என்ன என்பதை வெளிநாட்டவர்களும் அறிந்து கொள்வார்கள். வெளிநாட்டவர்கள் உங்களிடம் வருவார்கள். குழந்தைகளும் உலக சக்கரத்தை பற்றிய இரகசியங்களை அங்கு சென்று விளங்கப்படுத்துவார்கள். கிறிஸ்து கடவுளிடம் சென்று விட்டதாக அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்துவை அவர்கள் கடவுளின் மகன் என கருதுகிறார்கள். நீங்கள் யாசகர்களாக இருப்பதைப் போல் கிறிஸ்துவும் மறுபிறப்பு எடுத்து இப்பொழுது யாசகர் வடிவில் உள்ளார் என்றும் சிலர் நம்புகிறார்கள். யாசிப்பவராக இருப்பது என்றால் தமோ பிரதானமாக இருப்பது என்று அர்த்தம். கிறிஸ்து எங்கு இருக்கின்றார் என அவர்கள் நம்பிய பொழுதும் அவர் மீண்டும் எப்பொழுது வருவார் என்பதை அவர்கள் அறியாதுள்ளார்கள். அந்த சமயத்தின் ஸ்தாபகர் தனக்குரிய நேரத்தில் அந்த சமயத்தை ஸ்தாபிப்பதற்காக வருவார் என நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். அவரை ஒரு குருவென அழைக்க முடியாது. அவர் ஒரு சமயத்தை ஸ்தாபிக்கவே வருகின்றார். ஒரே ஒருவரே சத்கதியை அருள்பவராவார். சமயங்களை ஸ்தாபிப்பதற்காக வந்த அவர்கள் அனைவரும் மறு பிரிவிகளெடுத்து இப்பொழுது தமோபிரதானம் ஆகி உள்ளார்கள். இறுதியில் முழு விருட்சமும் முற்றிலுமாக உக்கிய நிலையை அடைகிறது. முழு விருட்சமும் இப்பொழுது எவ்வாறு இங்கே நிற்கிறது என்பதையும் தேவ தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லாமல் இருப்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பெரிய ஆலமரத்தின் உதாரணம் உள்ளது. தந்தை மாத்திரமே இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் நீங்கள் மீண்டும் ஒருமுறை அவ்வாறு ஆகின்றீர்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் இங்கே சத்திய நாராயணனின் கதையை கேட்கவே வந்துள்ளீர்கள். அதன் மூலம் நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுகின்றீர்கள். ஒருவர் நாராயணன் ஆகினால் நிச்சயமாக லக்ஷ்மியும் இருக்க வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணரும் இருந்தால் அவர்களுக்கான ராஜ்யமும் இருக்க வேண்டும். அவர்களால் தாமாகவே லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியாது. அத்துடன் அவர்கள் மாத்திரமே இருக்கவும் முடியாது. லக்ஷ்மி ஆகுவதற்கான வேறொரு கதை இல்லை. அவர் நாராயணன் ஆகுவதுடன் மற்றொருவர் லக்ஷ்மியும் ஆகின்றார். லக்ஷ்மி சில நேரங்களில் நாராயணராகவும் நாராயணர் சில நேரங்களில் லக்ஷ்மியாகவும் ஆகின்றார்கள். சில பாடல்கள் மிகவும் சிறந்தவை. மாயை உங்களை மூச்சு திணறச் செய்யும் பொழுது அப்பாடல்களை கேட்டால் நீங்கள் மிகவும் முகமலர்ச்சி அடைவீர்கள். ஒருவர் நீந்த கற்கும் பொழுது அவர் முதலில் மூச்சு திணற ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். இங்கும் பலர் மாயையினால் மூச்சு திணறுகிறார்கள். பலரும் நீச்சல் அடிக்கிறார்கள். அவர்கள் விரைந்து செல்கிறார்கள். நீங்களும் மறுபக்கம் செல்லவே விரைந்து செல்கின்றீர்கள். என்னை மாத்திரம் சதா நினைவு செய்யுங்கள். நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காத பொழுது மூச்சு திணறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், இந்த நினைவு யாத்திரையின் மூலமே உங்கள் படகுகள் அக்கறைக்கு செல்ல முடியும். சில நீச்சல் வீரர்கள் மிகவும் திறமைசாலிகள். சிலரோ திறமை குறைவாகவே உள்ளனர். இங்கும் அவ்வாறே. சிலர் பாபாவிற்கு தமது அட்டவணைகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் நினைவு அட்டவணை என்பதை மிக சரியாக புரிந்து கொள்கின்றனர் இல்லையா என்பதை பாபா பரிசீலிக்கின்றார். நாள் முழுவதிலும் தாம் 5 மணி நேரங்கள் நினைவில் நிலைத்திருந்ததாக சிலர் கூறுகிறார்கள். நான் அதனை நம்புவதில்லை. நிச்சயமாக அதில் ஏதோ தவறு உள்ளது. சிலர் தாங்கள் எந்நேரமும் எங்கே கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றும் அந்த நேரம் முழுவதும் தமது அட்டவணைகளும் நன்றாக உள்ளன என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு அல்ல. இங்கே கற்பதற்காக அமர்கின்ற பலரின் புத்திகள் வெளியே எங்கேயாவது திசை திரும்புகின்றன. அவர்கள் கவனத்துடன் கேட்பதில்லை. அத்தகைய விஷயங்கள் பக்தி மார்க்கத்திலும் இடம்பெறுகின்றன. ஒரு சந்நியாசி ஒரு கதையை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இடையில் நிறுத்தி தான் என்ன கூறுவதாக அவரை கேட்டுக்கொண்டிருக்கும் எவரிடமாவது கேட்பார். ஒருவர் பித்து பிடித்தவரை போல் ஒருமுகப்பட்டு கேட்காது இருந்தால் அமர்ந்திருந்தால் அவரிடமே அவர் அவ்வாறு கேட்கின்றார். எவ்வாறாயினும் அந்த நபரின் புத்தி அலைந்து திரிவதால் அவரால் சந்நியாசிக்கு சரியாக பதிலளிக்க முடிவதில்லை. அவர்கள் ஒரு வார்த்தையை கூட கேட்பதில்லை. இங்கு அவ்வாறே நடக்கிறது. பாபா தொடர்ந்தும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சிலரின் புத்திகள் வெளியில் அலைந்து திரிவதையும் பாபா புரிந்து கொள்கின்றார். அவர்கள் வெறுமனே இங்கும் அங்கும் பார்த்தவாறே இருக்கிறார்கள். இங்கு வருகின்ற சில புதியவர்கள் அவ்வாறு உள்ளனர். அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். ஆகையாலேயே பாபா கூறுகின்றார், இங்கு வகுப்புகளுக்கு புதியவர்கள் விரைவில் வருவதற்கு அனுமதி அளிக்காதீர்கள். இல்லாதுவிட்டால் அவர்கள் சூழலை பாழாக்கி விடுவார்கள். நீங்கள் முன்னேறி செல்லும் நேரத்தில் நல்ல குழந்தைகள் அங்கு அமர்ந்திருக்கும் பொழுதே வைகுந்தத்திற்கு செல்வதை பார்ப்பார்கள். அவர்கள் பெரும் சந்தோஷத்தில் இருப்பார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் வைகுந்தத்திற்கு சென்று வருவார்கள். நேரம் இப்பொழுது மிகவும் நெருங்கிவிட்டது. உங்கள் ஸ்திதி நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக அவ்வாறு ஆகும். நீங்கள் உங்கள் சொர்க்க மாளிகைகளை மீண்டும் மீண்டும் பார்ப்பீர்கள். உங்களுக்கு காட்டப்பட வேண்டிய அந்த விஷயங்களின் காட்சிகள் நீங்கள் தொடர்ந்தும் காண்பீர்கள். நேரம் இப்பொழுது நெருங்கி உள்ளதை உங்களால் பார்க்க முடியும். இப்பொழுது எந்த அளவிற்கு ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன என பாருங்கள். தந்தை கூறுகின்றார், உலகிலுள்ள மனிதர்கள் அனைவரும் ஒரு வினாடியில் எவ்வாறு மண்ணோடு மண்ணாகி போகிறார்கள் என பாருங்கள். ஒரு குண்டு போட்டப்படவுடன் அனைத்தும் அழிவடைந்து விடுகிறது. உங்கள் ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுவதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரையில் மிகவும் போதையில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் திருஷ்டியால் எவரது இலக்கையும் தாக்கும் அளவிற்கு தேவையான சக்தியால் உங்களை நீங்கள் நிரப்ப வேண்டும். இறுதியில் நீங்களே இந்த ஞான அம்புகளால் பீஷ்ம பிதாமகர் போன்றோரை தாக்குபவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் உண்மையையே கூறுகின்றீர்கள் என்பதை அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள். தூய்மை ஆக்குபவரான ஞானக்கடல் மாத்திரமே ஒரே ஒரு அசரீரியான கடவுள் ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணர் அவ்வாறு இருக்க முடியாது. அவரின் பிறப்பு காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரால் அந்த அதே முக சாயல்களை மீண்டும் பெற முடியாது. அவர் மீண்டும் சத்தியத்திலேயே அதே முக சாயல்களை பெறுவார். அனைவரது முக சாயல்களும் ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறானவையாக உள்ளன. நாடகத்தில் இப்பாகம் இவ்வாறாகவே உருவாக்கப்பட்டுள்ளது. அங்கே அனைவரும் இயற்கையாகவே அழகான முக சாயல்களை கொண்டிருப்பார்கள். இப்பொழுது நாளுக்கு நாள் தொடர்ந்தும் ஷரீரங்களும் தமோப்பிரதானம் ஆகின்றன. அவர்கள் முதலில் சத்தோப்பிரதானமாக உள்ளனர். பின்னர் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்து செல்கின்றனர். எத்தகைய குழந்தைகள் தொடர்ந்தும் பிறக்கின்றன என பாருங்கள். சிலருக்கு கால்கள் இல்லை, சிலர் குள்ளர்களாக உள்ளார்கள். எத்தனை வேறுபாடான விஷயங்கள் நடக்கின்றன என்று பாருங்கள். அத்தகைய விஷயங்கள் சத்தியுகத்தில் இருப்பதில்லை. அங்கே தேவர்களுக்கு தாடி போன்றவை இருப்பதில்லை. அவர்கள் அனைவரும் நன்றாக முகசவரம் செய்திருப்பார்கள். அவர்களின் கண்களில் இருந்தும் முக சாயல்களில் இருந்தும் அவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என உங்களால் கூற முடியும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது பல காட்சிகளை காண்பீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்து உங்களை சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். மற்ற சமயத்தை சார்ந்த அனைவரும் தம் தம் பிரிவுகளுக்கு செல்வார்கள் என்பதையும் குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களின் விருட்சம் காட்டப்பட்டுள்ளது. படங்களில் பல திருத்தங்களும் செய்யப்படும். படங்கள் தொடர்ந்தும் மாற்றம் செய்யப்படும். உதாரணத்திற்கு சூட்சும உலகை பற்றி பாபா கொடுத்த விளக்கம் உள்ளது. சந்தேக புத்தி உடையவர்கள் கூறுகின்றனர், இது என்ன? முன்னர் நீங்கள் இவ்வாறு கூறினீர்கள், இப்பொழுது வேறு ஒன்றை கூறுகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணனின் இரு வடிவங்களும் இணைக்கப்பட்டு விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் நான்கு கரங்களுடன் எந்த மனிதரும் இருப்பதில்லை. அவர்கள் ராவணனை 10 தலைகளுடன் காட்டுகிறார்கள். அவ்வாறான மனிதர்கள் இருப்பதில்லை. பொம்மை விளையாட்டை போல் அவர்கள் ராவணனின் குடும்பாவியை ஒவ்வொரு வருடமும் இருக்கின்றார்கள். சமய நூல்கள் இல்லாது தம்மால் வாழ முடியாது எனவும் சமய நூல்களே தமது உயிர் எனவும் மக்கள் கூறுகிறார்கள். கீதைக்கு இருக்கின்ற மரியாதையை பாருங்கள். இங்கே பெரிய மலை போல் முரளிகள் உள்ளன. அவற்றை வைத்திருந்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? நாளுக்கு நாள் நீங்கள் புதிய கருத்துக்களை தொடர்ந்தும் கேட்பீர்கள். ஆம், கருத்துக்களை குறித்துக் கொள்வதில் நல்லதாகும். நீங்கள் தொடர்ந்தும் கேட்கின்றீர்கள். நீங்கள் சொற்பொழிவுகள் ஆற்றும் பொழுது நீங்கள் பேச வேண்டிய பல கருத்துக்களை மீட்டல் செய்கின்றீர்கள். உங்களிடம் தலைப்புகளின் பட்டியல் ஒன்று இருக்க வேண்டும். இன்று நான் இந்த தலைப்பை விளங்கப்படுத்துவேன். ராவணன் யார், ராமர் யார், உண்மை என்ன, இவை அனைத்தையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இந்நேரத்தில் ராவண ராஜ்யம் முழு உலகிலும் நிலவுகிறது. அனைவரிடமும் 5 விகாரங்கள் உள்ளன. தந்தை வந்து ராமராஜ்யத்தை மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிக்கின்றார். அது வெற்றியும் தோல்வியும் நிறைந்த விளையாட்டாகும். 5 விகாரங்களான ராவணனால் நீங்கள் எப்படி தோற்கடிக்கப்படுகின்றீர்கள் என பாருங்கள். முன்னர் இல்லறப்பாதை தூய்மையாக இருந்தது, இப்பொழுது அது தூய்மையற்றதாகியுள்ளது. லக்ஷ்மியும் நாராயணரும் பின்னர் சரஸ்வதியும் பிரம்மாவும் ஆகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவருக்குள் பிரவேசிக்கின்றேன். நீங்கள் கூறுகின்றீர்கள், நானும் பல பிறவிகளின் பின்னரே தந்தையிடமிருந்து இந்த ஞானத்தை பெறுகின்றேன். இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சிலருக்கு மந்த புத்தி உள்ளது, ஆனால் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ளாத புத்திகளை கொண்டுள்ளார்கள். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பலரும் வந்து பின்னர் நீங்கி சென்று விட்டனர். அவர்கள் மீண்டும் வருவார்கள். அவர்கள் பிரஜைகளின் மத்தியில் சில சதங்கள் பெருமதியான அந்தஸ்தை பெறுவார்கள். அவர்களும் தேவைப்படுகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் இக்கல்வியை பூர்த்தி செய்து சாதாரண மனிதரிலிருந்து உலக அதிபதிகளான தேவர்களாக மாறுவீர்கள் என்ற போதையை இப்பொழுதும் பேணுங்கள். உங்கள் ராஜ்யத்தில் தூய்மை, அமைதி, சந்தோஷம் அனைத்தும் இருக்கும். அதனை எவராலும் உங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. 2. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்வதற்கு நினைவு யாத்திரையில் சிறந்த நீச்சல் வீரராகுங்கள். மாயை உங்களை திணறச் செய்ய அனுமதிக்காதீர்கள். உங்களை சோதித்த பின்னர் நினைவு அட்டவணையை முதலில் நன்றாக புரிந்து கொண்டு பின்னர் அதனை எழுதுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஞானம் நிறைந்தவராகி முயற்சி செய்யும் கணக்கை அறிந்து அதன் வெகுமதியை பெற்றுக்கொள்வதன் மூலம் வேகமாக முன்னேறுவீர்களாக. நீண்ட காலத்திற்கு முயற்சி செய்வதன் மூலம் உங்களின் வெகுமதியை உருவாக்குவதற்கான நேரம் இதுவே ஆகும். ஆகவே ஞானம் நிறைந்தவராகி வேகமாக முன்னேறுங்கள். இதில் இன்று இல்லையேல் நாளை நீங்கள் மாறுவீர்கள் என நினைக்காதீர்கள். அது கவனக்குறைவாகும். இதுவரை பாப்தாதாவே சகல உறவு முறைகளின் அன்புடன் கூடிய அன்பு கடலாக இருக்கின்றார். குழந்தைகளின் கவனக்குறைவையும் சாதாரணமான முயற்சிகளையும் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அவர் உங்களுக்கு மேலதிக மதிப்பெண்களை வழங்கி உங்களை முன்னேறச் செய்கின்றார். எனவே ஞானம் நிறைந்தவராகி அந்த விசேஷமான ஆசீர்வாதத்தின் நன்மையை எடுத்துக் கொள்ளுங்கள். தைரியத்தை பேணுவதன் மூலம் நீங்கள் உதவியை பெற்றுக் கொள்வீர்கள். ஸ்லோகம். ஜடப்பொருளுக்கு வேலையாட்கள் ஆகுபவர்கள் சந்தோஷம் இல்லாமல் இருப்பார்கள். ஆகவே ஜடப்பொருளை வென்றவராகுங்கள். அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவம் செய்பவராக இருங்கள். ஒருவர் கடலின் ஆழத்திற்குள் இருக்கும் பொழுது அவரால் கடலை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. தந்தையில் அமிழ்ந்திருப்பது என்றால், அதாவது சகல நற்குணங்களின் கடலில் அமிழ்ந்திருப்பதென்றால் அன்பில் திளைத்திருத்தல் என்ற ஸ்திதி எனப்படுகிறது. எனவே நீங்கள் தந்தையில் அமிழ்ந்திருக்க வேண்டியதில்லை, ஆனால் தந்தையின் நினைவிலும் அன்பிலும் அமிழ்ந்திருங்கள். ஓம் சாந்தி.